வணக்கம் 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 ஃபோக்ஸ், ரொம்ப கேப் ஆயிடுச்சுல. வெல்கம் டு த 8th எபிசோட் ஆஃப் த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜின். மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். பண்ணுவோம் இந்த எபிசோடில் எதுக்கு அப்படின்னா, எலெக்ஷன் வருது, அதனால் அதை குறித்து ஒரு சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நாட்டை தலையெடுத்து அடுத்த 5 வருஷம் எந்த கம்யூனிட்டிக்கையில் கொடுக்க போகிறோங்கிறத பேசணும் இல்லையா. டெஃபினெட்லி வந்து என்னோடய பார்வை வைக்கணும், அந்த பார்வையை உங்கள் மேலே நான் வைக்க போகிறேன். ஸோ என்னுடைய கோணத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா, நியாயமாக பட்டுச்சுன்னா பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசாமல் எபிசோடு போயிடுவோம். இன்ட்ரோ மியூசிக்கை போடு பாபா. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். என்ன நீ ஓகே, இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தது நம்ம 9th எபிசோடு வந்து ஒரு சின்ன கிராஸ் ஓவர் வித் சரண் டாக்ஸ் பாட்காஸ்ட்டு. அதில் என்னென்னா, தி இம்பேக்ட் ஆஃப் நாட் ஹேவிங் ஷுமி வண்ணக்காவியங்கள், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஷுமி வண்ணக்காவியங்கள் அப்படிங்கிற ஒருத்தன் பாட்காஸ்ட்டில் இல்லைன்னா அதனால் நமக்கு வந்து என்ன ஆக போகுது, அவன் வந்ததுனால என்ன ஆச்சு, இப்போ வராததுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இதே மாதிரி ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப பேசாமல் எபிசோடு போயிடுவோம். ஸோ இந்த எபிசோட் நான் மட்டும்தான். எலெக்ஷன் வருது, எம்எல்ஏ எலெக்ஷன். ஓகேவா, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நம்ம ஓட்டு போட போகிறோம். நான் இது வரைக்கும் படித்து, நான் ரொம்ப படிக்க மாட்டேன் பட் ஓரளவுக்கு. ஸோ நான் இது வரைக்கும் புக்கு படிக்கலனாலும் ஆர்டிகல்ஸ் அண்டு இதெல்லாம் நிறைய படிக்கிறதுனால ஈ புக்ஸ்லாம் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அது மூலிமா எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, நம்ம நாடு ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி, உங்களுக்கே தெரியும். மிக்ஸ்டு எக்கனாமி உள்ள ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி. ஸோ இது வந்து கேபிட்டலிஸ்ட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட்டும் கிடையாது, ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி கண்ட்ரியில் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த கேபிட்டலிஸ்ட், அதாவது முதலாளித்துவத்து பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, கம்யூனிஸ்ட் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது. இது கம்யூனிஸ்ட் நல்லதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பேச வரல. நம்ம நாடு மிக்ஸ்டு. ஸோ மிக்ஸ்டு எப்படி இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் அது கரெக்டாக இருக்கணும். செங்கோல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்களை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட தமிழ்நாடுன்னு வந்துருச்சு, சென்ட்ரலில் விட்டுருவோம், சென்ட்ரல் அப்புறம் வரும்போது பேசிக்கலாம். தமிழ்நாடு, தமிழ்நாடு இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே இதில் என்னென்னா, மம்மி செத்ததுக்கப்புறம், இல்லை மம்மியை கொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாம் தேர்ந்தெடுக்காத சிலர் ஆட்சியில் இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போட்டோம், முக்காவாசி ஓட்டு எதுக்கு தெரியுமா ஏடிஎம்கே இந்த தடவை விழுந்துச்சு, மம்மிக்காக தான். மம்மி என்ன பண்ணிட்டாங்கோ, இதை தாலிக்கு தங்கம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீமேல் ஓட்டர்ஸ்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்டிருக்கேன், எனக்கு பதில் சொன்னதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கிளாஸ்மேட்டு ஒருத்திட்ட கேட்டேன், நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு நான் கேட்டேன். அவன் என்னங்கிறா, நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா. சரி ஓகே ஃபைன், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னா, எங்கள் வீட்டிலலாம் அதுதான் போடுவாங்க, அதனால நானும் போடுவேன். இல்லை பரம்பரை பரம்பரையாக நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். இல்லை ஏடிஎம்கே இந்த ரெட்டையில் சின்னம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்திங்கன்னா 2 இலை இருக்குது, அந்த மாதிரி பசுமையாக இருக்குது நாடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தால் கூட மனசு ஆறி இருக்கும். அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஜெயலலிதா ஒரு பொண்ணு அதனால் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தகுக்க தெரியும் அப்படின்னா, சரி ரைட்டு, இதுக்கிட்ட மேலே இதுக்கு மேலே வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதாவது ஜெயலலிதா அவங்க கிட்ட, மம்மிங்கிட்ட வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம், அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை பேருக்கு நடுவில் ஒரு அயன் உமனாக வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டிஸ்லாம் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, பொண்ணு ஓட்டு போடு இது வந்து என்ன மாதிரி ஒரு பார்வை? அப்போ வந்து பொண்ணாக இருந்தால் நீ ஓட்டு போட்டுருவியா, அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புது. ஸோ நம்ம நம்ம தலைமுறை நம்ம ஜென்ரேஷன் கிட்ட ஒரு தெளிவு வேணும். தாலிக்கு தங்கம் கொடுத்த காரணத்தினால, ஐயோ அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டாங்க நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி போய் ஓட்டை போட்டு குத்திட்டு வந்துட்டாங்க, பிளைண்டாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. போன தடவை ஏடிங்க ஜெயித்ததுக்கு அதுதான் காரணம், தாலி தங்கம் அந்த ரீசன் தான் வந்து காரணம். எப்பயுமே நான் முன்ன சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் எல்லாருமே மூடிக்கிட்டு தான் இருப்பான், ஜெயிச்சு வந்து 5 வருஷம் மூடிக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் 2வது தடவையும் அவனை ஜெயிக்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து மண்டையில் வந்து ஏறிக்கும், அப்போ தான் வந்து அவனுடைய வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிப்பான். சரி 5 வருஷம் நம்ம மூடிக்கிட்டு இருந்துட்டோம், இப்போது நம்ம வேலையை காட்டுவோம், இப்போயாவது நம்ம வேலையை காட்டுவோம். இப்போ 3வது தடவை ஜெயிக்கிறது கன்ஃபார்மாக கிடையாதுன்னு அவனுக்கே தெரியும். 3வது தடவையுமே வந்து ஒரே பார்ட்டி வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவனுடைய எய்ம் என்னவாக இருக்கும்னா, 2வது தடவையிலே நம்ம வந்து ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்ன தான் இருக்கும். ஆடிட்டாங்க, மம்மி தூக்கி உள்ளே போட்டாங்க, சின்ன மம்மி தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன மேட்டர்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் கேம்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். என்னன்னா, ரொட்டேட் தி ஸ்ட்ரைக். நீ வந்து போலருக்கு வந்து நீ ஒரு நல்ல ஹெல்த்தியான கிரிக்கெட் கேம் விளாட்ணுன்னா நீ வந்து ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ இதுலேயும் அப்படியே எடுத்துருப்பாங்களே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கோம், இந்தியான்னு ஒரு டீம் ஜெயிக்கணும், கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை விளாடுவோம், அப்போ தான் வந்து ஆப்போசிட் காரனை தோக்கடிச்சு ஜெயிக்க முடியும். இப்போ இந்தியா அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோம், தமிழ்நாடுங்கிறத ஒரு நல்ல ஆட்சி விளையாடு பண்ணோன்னா அதுக்கு இடதுசாரிகள் வலதுசாரிகள் ரெண்டு கட்சியுமே மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணி நமக்கு பேட்டிங் கொடுக்கணும். நம்ம தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனையே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவுட் ஆயிடுவான், ஏன்னா போலர் வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு பழக்கப்பட்டு அவன் எப்படி போல் போட்டு அவுட் ஆயிடுவோமோ அவுட் ஆயிடுவான். இந்த போலர் யாருன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஊழல்வாதி, அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே தான். இப்போ மேட்ரு என்னென்னா, நமக்கு ரொட்டேட் வி ஸ்ட்ரைக் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னா டிஎம்கேக்கு போடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வரேன், நான் வரேன் வரேன் இப்போ இன்னும் அதுக்கு நான் சொல்லலை, அதுக்கு நான் வரேன். என்னென்னா, தொடர்ந்து லெஃப்ட் சைடே இப்போ வந்துருச்சு, ஓகேவா, தொடர்ந்து லெஃப்ட் சைடே வந்துருச்சு, 10 வருஷம் லெஃப்ட் சைடு ஆண்டுருச்சு. திருப்பியும் நீங்கள் லெஃப்ட் சைடுக்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹெல்த்தியான டெமோக்ரஸி இருக்கும், அவன் நல்லவன் கெட்டவன்லாம் 2வது. பட் நம்ம நாடு டெமோக்ரஸி இப்படி தான் இருக்கணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை மாற்றி மாற்றி தானே நம்ம பேட்டிங் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான டெமோக்ரஸி. அதுதான் எதிர்கட்சிக்காரங்களுக்கு குறை சொல்வதற்கு, அதாவது கிரிட்டிக்ஸ் மூவி எப்படி கிரிட்டிக்ஸ் பண்ணுறோமோ, ஹெல்த்தியான ஒரு கிரிட்டிக் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்ம தொடர்ந்து ஒருத்தனையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதிர்கட்சிக்காரன் சுகந்து போய் கிரிட்டிக்ஸ் சொல்கிறதையே வச்சு ஒரு மாதிரி கேவலமான அரசியலாக போயிடும், அவன் வந்து குறுக்கு வழியில் போயிப்பான், அவனை கவுக்க பார்ப்பான், அது வந்து நல்லா இருக்காது, அது அவன் அப்புறமேட்டு ஆட்சிக்கு வந்து அவனும் சரி இருக்க மாட்டான். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு உட்கார வைக்கணும், இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வந்தப்போ என்னென்ன கிரிஞ்சி பண்ணானுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்ன கிரிஞ்சி பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏன் கிரிஞ்சி பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் டிஎம்கே ஆச்சு, அதுவுமே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 10 வருஷம் டிஎம்கே ஆச்சுல இவன் மனம் வெறுத்து போய் இவன் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன தெரியுமா பண்ணான், நீங்கள் இதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், ஸ்டிக்கர் ஒட்டும் கலாச்சாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதாவது பசங்க அனுப்புகிற ஸ்டிக்கர்லாம் கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்டிக்கர் அடித்து கொடுக்குறது, லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலேருந்து ஆரம்பித்து நடுராத்திரியில் அணையை திறந்து விட்டது, இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம தலைவர் செல்லூர் ராஜு, செல்லூர் ராஜுவை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது, அகில உலக விஞ்ஞானி குழு தலைவர் அவர் தான். ஸோ அவருக்கு இருக்கிற அறிவுக்கு வந்து அவர் இங்கே இருக்க வேண்டியதே இல்லை, நாசாவுக்கு போயிடலாம், நாசாவுக்கு போய் அதை நாசம் படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவரை வந்து நம்ம நாசாவுக்கு அனுப்பி விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி சில அற்புதமான ஆளுங்கள்லாம் இருக்கும்போது இப்படி தான் இந்த மாதிரி அற்புதமான சில திட்டங்கள்லாம் பண்ணாங்க, நீங்கள் வந்து நான் மறந்துடக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் மேட்ரு. சரி இப்போ யார் யாரெல்லாம் இருக்கா, சரிங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் டிஎம்கே, சரி டிஎன்கே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இப்போ சுற்றிட்டு இருக்கு. இது வந்து ஆன்லைனில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. டிஎம்கே திருட்டு பசங்க, டிஎம்கே காங்கிரஸ் திருட்டு பசங்க. இதை யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிபர் அண்ணன் நாம் தமிழர் சீமான் அதவங்களுடைய சேர்ந்த அந்த ஆன்லைன் விங்கு கம்யூனிட்டி, எல்ஜி விங்கு, எல்ஜி இப்போ விங்குன்னு ஒரு ஃபோன் விட்டுச்சு, அதுமாரி இது ஆன்லைன் விங்கா, ஸோ வந்து பாசறைன்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விங்கு, அந்த விங்கு என்ன பண்ணுச்சு, அந்த விங்கை மூஞ்சிலே அடித்து விங்கி வைக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், டிஎம்கே திருட்டு பையன், அவன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அதிபர் அண்ணன் சொல்கிறார். நம்ம அதிபர் சீமான் வந்து அதை சொல்கிறார். ஸோ அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், செத்து போயிட்டான். சரியா, இப்போ மம்மியும் செத்து போச்சு, டேடியும் செத்து போச்சு, ஆயாலும் செத்து போய். ஸோ இப்போ என்னன்னா, அவன் கொள்ளையடிச்சிட்டான், அவனுக்கு ஐலாண்ட் வாங்குற அளவுக்கு சொத்து இருக்குது, அவன் வந்து போதுமான அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டான். சரி, இப்போ அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா, நம்ம ஸ்டாலின் இருக்காப்புல, அவரை நம்பி ஆட்சியை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம மீத்தேன்ற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாப்புல. நாளாது ஐயோ, இதை நான் சொல்லி நான் தம்பின்லாம் நினச்சிக்காதீங்க, நான் ஒரு தம்பி கிடையாதுங்க. இப்போ வந்து என்னென்னா, மீத்தியன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார். அது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு. என்னன்னா, அது தலைவன் மேலே தப்பு சொல்ல முடியாது. சீமான் ஸ்டாலின் வந்து என்ன, எதனால் பிரச்சனைனா, அது அவருக்கு வந்து தமிழே தெரியாதுங்க, தமிழ் தெரியாது, அது எழுத படிக்க தெரியாதுங்க. எழுத படிக்க தெரியாத ஒருத்தன் அவனால் தமிழும் பேச முடியாது, இங்கிலீஷும் பேச முடியாது, ஹிந்தி சுத்தமாக பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் மீத்தேன் திட்டத்தை நீங்கள் பேப்பர் ஏதோ அக்ரிமெண்ட் காட்டியிருக்கேன், மக்கள்லாம் சொல்ல, கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவா வந்து மீத்தேன் திட்டம் தலைவா நீங்கள் கையெழுத்து போடாதீங்க, அது வந்து மக்களை வந்து சுரண்டிடும், கேன்சர் உருவாக்கிடும் சொல்லுவாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி தலைவர் கையெழுத்து போடல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த கார்ப்பரேட் தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் மாதிரிலாம் போட்டு, சரி இவன் ஒரு தற்குறி, இவனுக்கு மீத்தேன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம அதையே வேறு பேரில் கொண்டு வருவோம்னு சொல்லி ஹைட்ரோ கார்பன் தான். இப்போ ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைனா, மீத்தேன்னா அவனுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க, பட் ஹைட்ரோ கார்பன்னா என்னென்னு தலைவனுக்கு தெரியல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மீத்தேன் திட்டத்தையே சரிங்க, மீத்தேன் வேணாங்க, நம்ம ஹைட்ரோ கார்பனை கொண்டு வரோம்னு சொல்லி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டேன். சரி, ஏதோ ஹைட்ரோ கார்பன் போல இருக்குது, நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் கார்பன் பேப்பரில் காப்பி எடுக்கிறது தெரியும்ல, நம்ம வந்து ஒரு காப்பி எடுக்கிறோம் அப்படின்னா கார்பன் பேப்பர் நடுவில் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது அப்படியே இந்த சீட்டுக்கு அப்படியே காப்பி ஆகும். ஸோ அது மாதிரி ஏதோ ஹைட்ரோ கார்பன் போல இருக்குது, பசங்கள்லாம் கார்பன் பேப்பரில் காப்பி அடிக்கணும், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதோ தலைவன் போட்டு விட்டா. சரி, அதுக்கு மன்னிப்பும் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா, டேடி போனதுக்கப்புறம் இப்போ அந்த தற்கூரி தலைவன் இருக்கா இல்லையா ஸ்டாலின், அவனாலலாம் எதுவும் பண்ண முடியாது, அவனை சுற்றி அசிஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அதனால் தலைமை ஏதோ பண்ணால் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அதிபர் அண்ணனுக்கு வருவோம். அதிபர் அண்ணன் கருத்துப்படி என்னென்னா, சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு அதிபர் அண்ணன், அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. 50% வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்குற மாதிரி இது கொடுக்குறாரு, அது சி ஓட்டுரிமைங்கிற மாதிரி, ஏன்னா அது எலெக்ஷனில் நிற்கும் உரிமை. 50% ஆஃப் மை கேண்டிடேட்ஸ் ஆர் விமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, முக்கியமான சில புள்ளிகள் இருக்கும், அதாவது இந்த சில முக்கியமான இடங்கள் இருக்கும், மெயினான தொகுதிகள்னு சொல்லுவாங்க, ப்ரைம் தொகுதிகள். இந்த மாதிரி ப்ரைம் தொகுதிகளில் வந்து பொண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டார், அது ஒரு இது. ஏன்னா இவன் வந்து பைத்தியக்காரங்கிறது உலகத்துக்கே தெரியும், சீமான் வந்து மிகப்பெரிய பைத்தியக்காரன்றது ஊருக்கே தெரியும். அது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கான், அங்கே ஸ்டாலின் பார்த்தா ஒரு படிக்காத தற்குறியாக இருக்கான், இவன் என்னடான்னு பார்த்தா இப்படி இருக்கான். ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு வந்து வாட்சதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இவன் என்னங்கிறான், தமிழருக்கு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறான், அப்போ தான் நமக்கு தமிழர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படும், அதாச்சு என்னது ஜாப் உரிமை வழங்கப்படும், எல்லாத்துலேயும் முன்னுரிமை வழங்கப்படுங்கிற. சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டை தமிழனை நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னால், இங்கே தான் பிரச்சனை வருது. தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். ஏன்னா இங்கே வந்து நான் இப்போ பிஜேபி புண்ணா வாயினால் எல்லா நார்த் இந்தியன் நாயங்களும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டுருக்கானுங்க. நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது தப்பு கிடையாது, இங்கே வந்து நீ போஸ்டிங் வாங்குற பற்றியா, அதுவும் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குற பற்றியா, அது தப்பு, அது ஒரு தவறான செயல். ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பான்பராக் பண்ணாடைங்களாம் இருக்கானுங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இந்த சென்னையில் ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என்ன ஹாஸ்பிட்டல்னால், சங்கர நேத்ராலயா. இந்த சங்கர நேத்ராலயாவுக்கு நான் போனேங்க. அந்த சங்கர நேத்ராலயா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இருக்கிற பேஷண்ட்டு அங்கே இருக்கிறவன் பூரா ஹிந்தியில் பேசுகிறான். டேய் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறனா இல்லை நான் வேற எங்கேயாவது வந்துட்டேனானு எனக்கு ஒரு நிமிஷம் சந்தேகமாகி போச்சு. டேய் என்னடா நடக்குது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போனேன் அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானுங்க. அதே மாதிரி இந்த மகேந்திரா சிட்டிலாம் இருக்கும் தெரியுமா, நம்ம செங்கல்பட்டு சைடில் அங்கேருந்து சென்னை போகிற பைபாஸ் இருக்கும், அதாவது செங்கல்பட்டுலேருந்து அந்த சென்னை போகிற பைபாஸ் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிற சில டீ கடைகள், ஐஸ்கிரீம் ஷாப்பு, காஃபி பார்ஸ் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் நீ சரி கொஞ்சம் சலுப்பாக இருக்குது காஃபி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது நிறுத்தினீங்கன்னா அங்கேயும் நம்ம வடக்கன்ஸாகவே இருக்காங்க. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி இருக்குது. ஸோ அதில் வந்து தப்பு இல்லை. ஸோ தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொல்கிறது தப்பு இல்லை. பட் நம்ம அதிபர் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டை நீங்கள் எப்படின்னா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஜாதியை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் அவனை செருப்பில் சாணியை கொட்டி சொல்ப்பு 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 சொல்ப்புன்னு அடிக்கணும்னு எனக்கு தோணுது. என்னென்னா நீ இப்போ நீ ஜாதியில் இல்லை அடி பார்ப்பான்னு வந்துச்சு, இப்போ ஜாதியில் உள்ளதடி பார்ப்பான்னு ஒரு பண்ணாடை போட்டிருக்குது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க சமயத்தில் ஜாதி பேரை தன்னுடைய சஃபிக்ஸாக போடுறவனை நம்ம கேவலமாக பார்ப்போம். ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜா டேஷ் அப்படின்றோம்னு வச்சுக்கலேன், ராஜா வன்னியன், ராஜா சத்திரியன், ராஜா புண்டையன் இந்த மாதிரிலாம் நம்ம போடலாம். போட்டால் நம்ம வந்து அது எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அது அது அந்த கலாச்சாரத்தையும் நம்ம வேறு எடுத்துக்கிட்டு வரோம். நம்ம தெரு பேர்லேருந்தே ஜாதியை எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம அதிபரன் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜாதியை வச்சு தமிழனான்னு கண்டுபிடிப்பாமிக்கிறாரு. அவன் மக்கு பூண்டை கிடையாது தமிழ், தமிழனை நீ தான் முட்டி போட்டால் பார்ப்பேன், முட்டி போட்டு வாயில் வச்சா டேஸ்ட் பண்ணியா சொல்லுவேன் தமிழன்னு லூசு குதி மாதிரி பேசுகிறான்டா, எரிச்சல் மயிராக வருது. நீ தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறைய பேர் செட்டில் ஆகிட்டாங்க, வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, ஆனால் தமிழ் தான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பரம்பரை பரம்பரையாக தமிழனுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்தவனுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை கொடுத்தா அவன் நல்லது தான் பண்ணுவான். நீ தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லி ஜாதியை நோன்னு வச்சுக்கியேன், அது வந்து ஜாதியை வந்து அழிக்கவே முடியாது. இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஜாதியை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அழிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்கணும். எடுத்தோடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கை வைக்க முடியாது. ஏன்னா ஸ்காலர்ஷிப்பை நம்பியே ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணணும். வறுமை கோட்டுக்கு கீழே பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அந்த இதை வரையறுக்கணும். வேற ஒரு மாதிரி வரையறுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்லேருந்து தூக்க முடியும். நம்ம அதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இவன் என்னங்கிறான், ஜாதியை பார்த்து நான் தமிழ் என்ன கண்டுபிடிப்பேங்கிறான். ஸோ இவனை தூக்கி போட்டு மேய்ச்சி அவனை தள்ளி விட்டுருங்க, வேணாம் இந்த மாதிரி ஆள் நமக்கு தேவை கிடையாது. சரி அப்புறம் நம்ம ஸ்டாலின் சைடு வந்தோம்னா அவனுக்கு மண்டையிலே தட்டி பண்ணுறதுக்கு சில ஆளுங்க இருக்காங்க, இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்ல முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவனை ஒரு வாரத்தில் லிஸ்ட்டில் வைப்போம். சரி, ஏன்னா ஆப்போசிட்டில் இவன் ஒருத்தன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். வேறு யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம டிடிவி ஜி சின்ன மம்மி அவங்களெல்லாம் வந்து ஆட்சி கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அப்படிமாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டிடிவி வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாம், காட்டுக்கு அனுப்பிடலான்னு வந்து பேசுவாப்பில். அவனுக்கு பணம் இருக்கிற பணம் இருக்கிற அளவுக்கு மண்டையில் மசுறு மூளை கிடையாது, மூளைக்கே தெரியும். பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறவன் பணத்தை வச்சு விளையாடுறவன், அதாவது பேசிக்காக பணத்தை வச்சு விளையாடக்கூடிய ஒரு ஆள். அவன்கிட்ட நீங்கள் கஜானவே தூக்கி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ஊற விற்றுட்டு போயிடுவான். ஸோ இதான் நடக்கும். சரி இவனை கருமத்தை தூக்கி எறிங்க. வேறு யார் இருக்கா, நம்ம மக்கள் ரீதி பயம் போட முடியாது, ஒளிய முடியாது, துப்பிச்சுக்கு துப்பிச்சுக்கு பிக் பாஸ். நம்ம துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் வந்து என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, பட் ஆனால் அவரால் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவரால் வர முடியாது. ஒரு தேர்டு பிக் பார்ட்டி, அதாவது தமிழ்நாட்டில் மூன்றாம் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூன்றாம் மணி அளவுக்கு தலைவனால் வர முடியாது. ஏன்னா அவனுக்கு ஓட் பேங்க் கிடையாது. நிதர்சனமான உண்மை தான், கமலுக்கு ஓட் பேங்க் கிடையாது. அதிகபட்சம் அவனால் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் தான் ஆக முடியும், அதுக்கு மேலே வந்து கமலால் இங்கேயும் போக முடியாது. ஸோ இதுதான் நிலமை. பட் ஆனால் அவங்க கட்சிக்குல நல்ல டீம் இருக்குது, டாக்டர்ஸ், படித்தவங்க, ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய டீம் இருக்குது, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பட் என்ன பிரச்சனைனா, கமல் வந்து ஒரு நூல் கிடையாது, பட் ஆனால் நூலோடைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, மக்களுக்கு நான் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவேன், நீ பாட்டு எதிர்காலத்தில் போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டேன்னு வச்சிக்கோ, அப்புறம் எனக்கு செருப்பில் சாணி அடித்து அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கமல் வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும். என்ன ஸ்டாண்டுனா, நான் செத்தாலும் பிஜேபி கூட சேர மாட்டேன் அப்படின்னு அவன் பப்ளிக்காக ஒரு அறிக்கை கொடுத்தான்னா மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வரும். ஸோ அது வரைக்கும் கமலை வந்து, கமலுக்கு இப்போ என்ன என்ன பிரச்சனைனா, கன்ஃபார்மாக சீமானாலையும் கமல்னாலையும் ஒரு பார்ட்டி, அதாவது மெஜாரிட்டி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் கிடையாது. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு, அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுங்கிறது கிட்டத்தட்ட நோட்டாக்கு போடுறதுக்கு சமம் தான், வேஸ்ட்டு. உங்களுடைய ஓட்டை கொண்டு போய் நீங்கள் கொட்டுற மாதிரி தான் சமமாக இருக்கும். ஏன்னா நம்ம நீங்கள் எவ்வளோ படித்தவங்க நமக்கு வந்து அவங்கள பிடிச்சது ஓட்டு போட்டாலுமே அது வேஸ்ட்டு, ஏன்னா ஓட்டு பிரியும். இப்போ நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, ஏடிஎம்கே திரும்ப கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இந்த கஞ்சா விற்கிற நாய், ரவுடி பண்ணுற நாய், இவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்கானுங்க ஏடிஎம்கேயில். மம்மி இல்லை, மம்மி இஸ் பாஸ்ட், ஸோ மம்மியை மறந்துடுங்க. இப்போ இருக்கிற ஏடிஎம்கே வந்து கஞ்சா விற்கிற நாயும் இது தான் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, எலெக்ஷன் வருதுங்கிறதுனால தான் எட்டு வழி சாலையை போடாமல் மூடிக்கிட்டு இருக்கான். இங்கே அவனை திருப்பி நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அவன் வந்து போடுற மோதோ கையெழுத்து எட்டு வழி சாலையாக தான் இருக்கும். எத்தனையோ பேர்கிட்டருந்து நிலத்தை பிடுங்கி எட்டு வழி சாலையை போடுது இந்த பிடுங்கி. ஸோ இப்பேற்பட்ட பிடுங்கியை வந்து நம்ம வந்து ஆட்சியை கொண்டு வரணுமாங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து கமல் நல்லவன், கமல் வந்து அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும், இல்லை சீமானுக்கு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும், அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியை கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஓட் பேங்க் தேவை. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிற எலெக்ஷனுக்கு அது வாய்ப்பே கிடையாதுன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இவன் வரக்கூடாது, அதாவது ஏடிஎம்கே வரக்கூடாதுன்னா நம்ம டிஎம்கேவை வர வச்சே ஆகணும். இப்போது ஏன் நான் டிஎம்கே வந்து ஆட்சி பண்ணுறது நல்லதில்லை, நல்லதுன்னு நான் சொல்ல, பட் ஆனால் இவன் வரக்கூடாதுன்னா அடுத்த இவனை தான் நம்ம உட்கார வைக்கணும். இப்போது இவனால் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு வரான். ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் இவன் சாத்திக்கிட்டு தான் இருப்பான், இவன் ஆடமாட்டான், கொள்ளடிக்க மாட்டான் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போயே அவன் ஆடிட்டான்னா எதிர்காலம்ங்கிறது அவனுக்கு சூனியமாக போயிடும். அதனால் அவன் வந்து சாத்திக்கிட்டு தான் இருப்பான். ஸ்டாலின் வந்து ஒழுங்காக தான் இருந்தான் அஞ்சு வருஷம். ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்தில் தான் அவன் ஆடலாமான்னு யோசிப்பான், அதுக்குள்ளே நம்ம ஆட்சியை மாற்றி விட்டுணும். ஸோ அவனுக்கு செட்டில் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. அதுதான் இப்போ ஒரு விஷயம். அஞ்சு வருஷமா, அஞ்சு வருஷத்தில் நீ என்ன செய்கிறே செஞ்சுக்க, மக்களுக்கு நல்லது செய்கிறியா செய், உனக்கு செல்ஃபிஷாக கொள்ளையடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவனுக்கு வந்து எதுவும் இதுபடுத்திடக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம விஷயம். இப்போ வேறு யார் இருக்கா, குட்டி குட்டி கட்சிகள்லாம் இப்போ திருமாவளவன் அவர் வந்து டிஎம்கே சைடு போயிட்டார். இந்த குட்டி குட்டி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு சின்ன சின்னதெல்லாம் ஒன்றா சேர்ந்துனா ஒரு மிகப்பெரிய அணியாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்படி ஃபார்ம் ஆகி இப்போ இருக்கிற இவனுங்களை வெளியே துரத்தி விட்டுருணும். ஏன்னா பத்து வருஷம் இருந்துட்டானுங்க, பத்து வருஷம் இருந்தவனுங்களை திருப்பி நீங்கள் உட்கார வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்காது. ஸோ இவனுங்களை வந்து நம்ம இப்போ துரத்தி ஆகணும். துரத்தணும்னா அதுக்கு நல்ல ஒரு திட்டம் தேவை. சும்மா கொண்டு போய் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஆர்காசமாகி போய் அங்கே போடுறது, அப்புறமேட்டு வாக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் போடுறதுலாம் வேஸ்ட்டு, கன்ஃபார்மாக வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து மாம்பழத்தை எடுத்துக்கோ. மாம்பழம் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்கு. உங்களுக்கே தெரியும் மாம்பழம் வந்து ஒரு ஜாதி கட்சின்னு. ஸோ மாம்பழத்தை வந்து நம்ம வந்து அழுக விட்டுருவோம், அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா திருமாவளவன் கட்சியுமே ஜாதி கட்சி தானடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானுமே வந்து அந்த கேள்வியை ஒருத்தன்ட்ட கேட்டேன், ஏண்டா மாம்பழம் ஒரு ஜாதி கட்சி அப்படின்னா திருமாவளவனும் தானே ஜாதி கட்சி வச்சு நடத்திட்டுருக்காரு, இவர் மட்டும் என்ன யோக்கியம் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு அப்போ என்ன திரும்ப தெளிவான பதில் ஒன்று கிடச்சிது. இந்த மாம்பழம் என்ன பண்ணுதுன்னா, ராவோட ராவா போய் குடிசையை எரிக்குது, இந்த மாதிரி சில லூசு கூதித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் இந்த மாதிரி லூசு குதிதனமான விஷயங்கள் பண்ணும்போது அவங்கிட்டிருந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா. ஒருத்த உன்னை அடிக்கிறான்னா நீ திருப்பி அவனை தடுக்கிறதுக்காவது உனக்கு சக்தி வேணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருமாவளவன் கட்சி. அவங்க வந்து ஜாதியால் தான் ஒன்றிணைகிறாங்க, பட் அவங்க ஜாதியோட ரெப்ரசன்டேட்டிவாக இவர் போகிறார் அவங்க மாதிரி இருந்தது. சரி, இவன் சாத்திக்கிட்டு இருந்தானா இவனுக்கு, இப்போ மாம்பழம் சாத்திக்கிட்டு இருந்தானா இவங்களுக்கு ஜாதி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் பண்ணுற டார்ச்சர்னால இவங்கிட்டருந்து ஒரு டிஃபென்ஸுக்காக தான் அந்த கட்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்களுக்கே தெரியும் கருணை குறைகள், கௌரவ குறைகள் இதெல்லாமே மாம்பழத்துக்கிட்ட தான் அதிகம். அவன் தான் கிரிஞ்சான். இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தமான செய்தி இருக்குன்னா, என் கூட படித்தவனே வந்து மாம்பழத்துக்கு தான் போடுவேங்கிறான். ஏன்டா மாம்பழத்துக்கு போடுவேன்னு கேட்டால் அவன்கிட்ட சரியான பதில் கிடையாது. அவன் என் ஜாதிரா அதனால் போடுவேங்கிறாங்கிறான். அதை தாண்டி அவனுக்கிட்ட ஒரு பதில் கிடையாது. அவன் ஒரு டாக்டர் புண்ட, அவனுக்கிட்ட ஒரு திட்டமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, மண்டையில் மயிரும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அவன் அப்படி தான். ஸோ அதையும் விட்டுருங்க. நான் என்னென்னா ஜாதியால் எதுப்பயுமே ஒரு 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 பார்ட்டால் ஒன்றிணைகிறது நல்லதே இல்லை. ஒரு ஒரு முஸ்லீமாக ஒன்றிணைவோம், ஒரு கிறிஸ்டியனாய் ஒன்றிணைவோம், இந்துக்களாய் ஒன்றிணைவோம், தமிழர்களாய் ஒன்றிணைவோம், இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட டேக்லைனை வச்சு நீங்கள் ஒன்றிணைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லதே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டேக்லைனை வச்சு ஒன்றிணைஞ்சிங்கன்னா அப்போ அடுத்தவனை நீங்கள் வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம். மனுஷனான ஒன்றிணைவன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற. நீ நான் தமிழனா ஒன்றிணைவோம்னா நீ தெலுங்கனை நீ வந்து மதிக்க மாட்டேன், கன்னடக்காரனை நீ மதிக்க மாட்டேன். உனக்கு வந்து காலப்போக்கில் உனக்கு ஒரு அகங்காரம் வந்துடும். நீ வந்து முஸ்லீமாக ஒன்றிணைஞ்ச அப்படின்னா நீ வந்து இந்துக்களை மதிக்க மாட்டே, கிறிஸ்டினை மதிக்க மாட்டே. நான் அதுதான் இப்போ மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆகும்போது மெஜாரிட்டி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ அதே புத்தி தான் அவனுக்கு வரும். ஆல்வேஸ் மைனாரிட்டி வில் பி சப்ரஸ்ட். மைனாரிட்டி என்பவன் ஆல்வேஸ் ஒதுக்கப்படுவான். இது வந்து எழுதப்படாத விதி. அவனோட தலை இழுத்து அதுதான். நாளைக்கே மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆனாலும் அதைத்தான் அவன் செய்வான். இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வந்து இந்த ஜாதியால் ஒன்றிணைவது, வா மக்களை நாம் இந்துக்களாய் ஒன்றிணைவோம், இந்துக்களாய் ஒன்றிணைஞ்சி என்ன சிறைக்க போகிறீங்க, இல்லை முஸ்லீமாக ஒன்றிணைஞ்சி என்ன சிறைக்க போகிறீங்களா, கிடையாது. நீ வந்து இந்துக்களாய் ஒன்றிணைஞ்சின்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் நீ நன்மை பண்ணுவேன், அடுத்தவன நீ மயிரில் கூட மதிக்க மாட்டேன். நீ ஒரு டேக்லைன் கீழே ஒன்று சேர்ந்தீன்னா உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிரும். எப்படி ஜாதிங்கிறது எவ்வளோ கேவலமான கிளீஷேவோ அதே மாதிரி தான் ஒரு கிளீஷே தான் தமிழனாய் ஒன்றிணைவதும், அதே மாதிரி ஒரு கிளீஷே தான் இந்துக்களாய் ஒன்றிணைவது, எல்லாமே ஒரு கிளீஷே தான். இந்த ஒரு கிளீஷே பாலிட்டிக்ஸ்குள்ளே நீ விழுந்துடாதீங்க. இப்போ தமிழனாய் ஒன்றிணை வாங்க தமிழர்களே அப்படின்னு ஒரு ஆர்காசம் பண்ணுறான்னா அதுவும் அவன் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறான். அந்த பாலிட்டிக்ஸை நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த அரசியல்வாதிங்க வந்து உங்களை இழுக்கிறதுக்கு எந்த ஒரு டேர்ம்ஸையும் பயன்படுத்துவான். அந்த டேர்ம்ஸில் போய் நம்ம உழுந்துடக்கூடாது. ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மளை அடைக்க பார்ப்பான் தமிழன் அப்படின்னு சொல்லி, ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க பார்ப்பான் இந்துக்கள்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மளை அடைக்க பார்ப்பான். என்றைக்கு நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் நீங்கள் அடைக்கப்படுறீங்களோ உங்கள் அறிவு வந்து அதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங்கே அவன் போக விடமாட்டான். உங்களை அந்த பெட்டிக்குள்ளேயே போட்டு அடைச்சி அதுக்குள்ளேயே குண்டுச்சத்திலேயே குதிரை ஓட்ட வச்சு உங்களை நாசமாக போக வைக்கிறது தான் இந்த அரசியல். இது என்னென்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. நம்ம பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தால அவன் தான் அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த பாலிசியே தான். உங்களை வந்து தமிழனாய் பிரிக்கலாம், ஜாதி அப்போ ஜாதியாக பிரிக்கிறது மதத்தால் பிரிக்கிறது கேவலம் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷன் நினைக்கும் போது தமிழனாய் பிரிப்போம், தமிழ் ஐயோ தமிழகமே அப்படின்னு சொல்லி ஆர்காசமாகி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு பிரிஞ்சு எல்லாமே ஒரு கிளீஷே தான். ஒரு கிளீஷே பாலிடிக்ஸை உருவாக்க பார்க்குறான். அந்த கிளீஷே பாலிடிக்ஸில் யாரும் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. அவனே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டான் சீமான்னு. என்ன சொன்னான், ஈழத்தமிழரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கொண்டு போய் பிஸ்னஸ் உமனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், பிஸ்னஸ் மேனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ வந்து அவன் பையன் இப்போ அவனோட பையன் பேரை பாருங்களேன், மாவீரன் பிரபாகரன். அவன் யோசிச்சு பாருங்களேன், மாவீரன் பிரபாகரன் பேர் வைக்கிறத தப்பில்லை. நாளைக்கு அந்த பையன் எந்திரிச்சு போய் அப்பன்கிட்ட போய் ஏண்டா எனக்கு ஏண்டா ஒரு படத்து பேரை வச்ச அப்படின்னு கேட்பான். ஏன்னா மாவீரன் ஒரு படம் வந்துருக்கு, ராம் சரண் தேசம் நடித்த படம். நாளைக்கே போய் அவன் வந்து அவனோட யோசிச்சு பாருங்க, அவனாலும் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன், ஏண்டா படம் பேரெலாம் வச்சு விளாண்டுருக்கீங்க, எனக்கு என்னென்னா துரோகம் பண்ணுன்னு கேட்பான் மாவீரன் பிரபாகரனா. இந்த நாய் பிரபாகரன்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துருச்சிங்க, அவ்வளோதான். அதாவது ஒரு டைம் தான் கூப்பிட்டாரு இவன், இந்த நாய் பிரபாகரனுக்குலாம் ஃபுல்லாலாம் தெரியாது. இவன் நாய் போய் என்ன பண்ணியிருக்குது, பிரபாகரன்கிட்ட போய் சினிமா அதாவது அந்த விடுதலை புலிகளுடைய ஸ்ட்ரகிளை பற்றி ஒரு படம் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாய் போய் ஒரு செல்ஃபி மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்த நாய் பிரபாகரன் அண்ணன் என்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா, பிரபாகரன் எனக்கு வாயில் கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தீது. ஸோ அவனெல்லாம் நம்பாதீங்க, இவனுக்கும் பிரபாகரனுக்கும் உள்ள அதிகபட்ச கலெக்ஷனே அந்த செல்ஃபி மட்டும்தான். அந்த செல்ஃபியை தாண்டி இவன் பிரபாகரனுக்கு இவனுக்கெல்லாம் தெரியாது. பிரபாகரன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தான்னா இவனை செருப்பகல்ட்டு அடிச்சிருப்பாரு சீமான. என்ன நாயே என் பேரை சொல்லிட்டு திரியிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பகல்ட்டு அடிச்சிருப்பார். இவன் ஹிஸ்ட்ரியே மாற்றி வச்சுருக்கான். இப்போ என்ன சொல்லியிருக்கான், காங்கிரஸ் திருட்டு பையன், அவன்தான் வந்து ஈழத் தமிழர்களை அழித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ராஜீவ்காந்தி கிட்டே போய் எங்க ஈழத் தமிழர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி என்னென்னு கேளுங்கன்னு சொன்னதுக்கு ராஜீவ்காந்தி ஒரு ஃபோர்ஸ் அனுப்பியிருக்கார். ராஜீவ்காந்தி பண்ண தப்பு என்னன்னா ஜென்ரலாக ஒரு ஃபோர்ஸ் அனுப்பிட்டார். தமிழர்களை விசாரிக்கிறதுக்கு தமிழர்களை மட்டுமே அனுப்பணும், அதை அவர் பண்ணலை. அவருக்கு தெரியல தமிழர்களை விசாரிக்கிறதுக்கு தமிழர்களை மட்டும்தான் அனுப்பணும்னு அவருக்கு தெரியல. ஸோ வடக்கன்ஸ்லாம் சேர்த்து அனுப்பிட்டாங்க. வடக்கன்ஸுக்கு எப்பயுமே தமிழர்கள் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தமிழர்கள்னா மதராசி இட்லி வாய இந்த மாதிரி ஒரு இருக்கும். அவன் தான் வந்து ஹீஸ் த பிக் பொலித்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் வடக்கன். ஸோ இந்த வடக்கன் என்ன பண்ணிட்டான், ஒரு சில இடத்தில் தமிழக பெண்கள் மேலே கை வச்சிட்டான். கை வச்சது ராஜீவ்காந்தியால் அனுப்பப்பட்ட படையில் இருக்கிற சில வடக்கன்கள், ராஜீவ்காந்தி கை வைக்க கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மறைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு பொண்ணு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்குது ஸ்ரீலங்காவில், யாருக்கு மறைஞ்சிருக்குதுன்னா ராஜபக்சே ஆர்மிக்காக மறைஞ்சிருக்கு, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறவன் இந்தியன் ஆர்மி, வெளியில் இந்தியன் ஆர்மி இருக்கா, உள்ளே அந்த பொண்ணு இருக்கா. ஸோ உள்ளே இருக்கிறது தமிழ் பொண்ணுன்றது இவனுக்கு தெரியாது, யார் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். யார் மாதிரி உள்ளே அப்படின்னு சொல்லி இராணுவக்காரன் எப்படி பேசுவான் அந்த மாதிரி தான் பேசுவான். ஸோ அவன் கேட்குறான், இந்த பொண்ணு வந்து யாருன்னு தெரியல சரி யாரும் இல்லை அந்த மாதிரி பதில் சொல்லுது. நான் வந்து அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதாவது ராஜபக்சே ஆள் தான், தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு ஒரு கிளாஷ் ஆகுது, ரெண்டு பேத்துக்கும் கிளாஷ் ஆகுது, பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய பிரச்சனை போய் கை வச்சு மேலே கை வச்சு வடக்கன் தாயலி பண்ண தப்பு தான். அதுக்கு வந்து இதில் வந்து ராஜீவ்காந்தியை கொன்னது பிரபாகரன் அனுப்பிச்ச ஆளுன்றத சீமான் சொல்கிறான். ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்னது பிரபாகரனால் அனுப்பப்பட்ட ஈழத்தமிழர்கள் கிடையாது, ராஜபக்சேயால் அனுப்பப்பட்ட ஈழத்தமிழர்கள்ங்கிறது தான் ஹிஸ்ட்ரி. அவன் என்ன, ராஜபக்சே வந்து சில ஈழத்தமிழர்களை வாங்கி விலக்கி வாங்கி அந்த ஈழத்தமிழர்களை வந்து அனுப்பி அசாசினேட் பண்ணி வச்சுருக்கான், பழியை தூக்கி பிரபாகரன் மேலே போட்டான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை இந்த நாய் தெரியாமல் சீமான் என்ன சொல்லிட்டு தெரியுனா, நாங்கள் தான் பிரபாகரனை, நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம், நாங்கள் தான் ராஜீவ்காந்தி கொண்டோம்னு சொல்லி திரியிறான். பிரபாகரன் தான் ராஜீவ்காந்தி சொல்லிட்டு, அதாவது பிரபாகரன் தான் ராஜீவ்காந்தியை கொன்னாருன்னு சொல்லி சுற்றி திரியுது நாய். பிரபாகரன் உயிரோடு இருந்தால் செருப்பெடுத்து அடிப்பார் என்ன நாயே அப்படின்னு. ஸோ இவனை நம்பிலாம் ஆட்சி கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். இதில் வந்து இந்த தேமுதிகான ஒன்று இருக்குது, அது வந்து விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பிரேமா விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்புறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவள் ஒரு மொட மசுறு பிடிச்சவ, அவள் என்ன பண்ணுவான்னு அவளுக்கும் தெரியாது. சரியான ஆட்டிடியூடு பைத்தியம், அந்தளவுக்கு ஆட்டிடியூட்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவளுக்கெல்லாம் மனுஷன் ஓட்டு போட முடியாது. விஜயகாந்த் மட்டும்தான் ஏதோ பாவம், அவங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கட்சி விட்டுருங்க பாவம், அது ஒரு பரிதாபத்துக்கு ஆளாயிருச்சு அந்த கட்சி. ஸோ இப்போ என்ன ஆட்டர் என்னென்னா, ஒரு ஒரு வெல் சிவிலைஸ்டு டெமோக்ரட்டிக் கண்ட்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும். 10 வருஷமாக இவன் இருந்துட்டான், இவனுக்கு இப்போ ஒரு மாற்று சக்தி வேணும், இவனை மாற்றணும்னா. ஏன்னா போன தடவை இவன் வந்து தேனியில் இருக்கிற ஓட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூரில் வச்சு ஃப்ராடு தினம் பண்ணி ஜெயித்தவன் யார், எடப்பாடி பையன். இது ஏ இது கேளுங்களேன், எடப்பாடியோட பையன் பேர் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு எடப்பாடியோட பையன் பேர் தெரியும்? கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், கூகுள் பண்ணாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். எடப்பாடியோட பையன் பேர் தெரியுமா? இல்லை அதை எதிர்த்து நின்னது ஈவிகேஎஸ் இளங்கோவன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை எடப்பாடி பையனை தெரியுமா? பேரே தெரியாத ஒருத்தர் ஈவிகேஎஸ் இளங்கோவனை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? அதை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை பெரிய கேணையனாக்குறான், தமிழ்நாடு மக்களை பெரிய பெரிய கேணையனாக்குறான். அங்கே போயிட்டு தேனியிலேருந்து எலெக்ஷன் டப்பாவை கூட்டு வந்து இங்கே வச்சு ஃப்ராடு தனம் பண்ணி ஜெயிக்கிறவன். ஏன்னா இந்த எடப்பாடிக்கு தெரியும் திருப்பி நான் வர முடியாதுங்கிறது அவனுக்கே தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த தடவையே சரி நம்ம வந்து ஓட்டு போடாமே நம்மளை ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்க, முடிஞ்சளவுக்கு மில்க் த கவுன்னு சொல்லுவாங்களே, முடிஞ்சளவுக்கு மில்க் பண்ணி எடுத்துரு, கறந்துரு 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 கறந்து கை ஆர்காசம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து அவன் கறந்து எடுத்துட்டான். ஸோ வந்து அப்படி தான், இந்த இப்போ இந்த அளவுக்கு ஃப்ராடு தனம் பண்ணுற நாய் நமக்கிட்ட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவன் மட்டும் யோக்கியமா 2G spectrum 3G spectrum அவன் வந்து அப்போ செஞ்சிட்டான், அதுக்கான தண்டனையும் நம்ம கொடுத்துட்டோம், அவனை தோக்கடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த நாய் பண்ண ஃப்ராடு தனத்துக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும், எவனை நம்ம தோக்கடிக்கணும். நாளைக்கு அவன் தப்பு பண்ணானா அவனை தட்டிக்கலாம். ஒன்று இடது வரணும் இல்லைன்னா வலது வரணும், மூணாவதாக ஒருத்தன் வரணும்னா அது இப்போ நடக்காது. மூணாவதாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒற்றுமை வேணும், அதாவது மக்கள் நீதி மையம் ப்ளஸ் அந்த சீமான் ப்ளஸ் அந்த தேமுதிக ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸ்ஸு ஒன்றா சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட அணியாக உருமாறி வரணும். அப்போ தான் வந்து செய்ய முடியும். இந்த மக்கள் நீதி நம்ம மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது பார்த்திங்களா போன தடவை, அது மாதிரி ஒன்று அமையணும். பட் மக்கள் நல கூட்டணியில் என்ன பிரச்சனைன்னா, அப்போ விஜயகாந்துக்கு ஒரு தப்பான இமேஜ் இருந்தது, விஜயகாந்த் வந்து குடிக்காரன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது. அவன் வந்து அவன் குடிக்கலை, அவன் நாக்கில் பிரச்சனை, அவன் நரம்பில் பிரச்சனை, அப்படி அவன் பாவம் அவன் நரம்பில் பிரச்சனை, அவனுக்கு பேசவும் வரல ஒன்றும் வரல, அதெல்லாம் நமக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது. அவன் குடிக்கிறான் குடிச்சிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு, இவனை நம்பி யாரா ஓட்டு போடுவா அப்படின்ற ஒரு ஃப்ளா இருந்தது. விஜயகாந்தை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைச்சது தப்பு. இப்போ அதே மக்கள் நல கூட்டணியை கமலை வச்சியோ அந்த மாதிரியோ ஒருத்து வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா அது உருப்படும். பட் அது இவங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இவங்களுக்குள்ளே இருக்காது, அந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது வராது. அது வரத்துக்கு எப்படி ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஆகும். ஸோ அந்த 15 வருஷம் டைம் வரைக்குமே மூன்றாவது அணிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஐதர் லெஃப்ட் ஆர் லைட் ரைட், அவ்வளோதான். லெஃப்ட் தப்பு போனால் நம்ம ரைட்டு வரணும், ரைட்டு தப்பு போனால் லெஃப்ட்டு வரணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு லூசு கூதி தான், நியமிக்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னன்னா, சில படித்தவங்க இவன் இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இவனை மண்டையிலே தட்டி இவனை வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இவன் ஒன்றும் பெரிய குவாலிஃபைடு ஆட்சியாளர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியும். அதில் எல்லாமே சில கிரிஞ்சு காரணங்கள் சொல்லுவாங்க, நெப்போட்டிசம், குடும்ப அரசியல் அப்படின்னு பண்ணுங்க. குடும்ப அரசியலுங்கிறது நெப்போட்டிசம்ங்கிறது அடுத்தவனை வர விடாமல் அடுத்தவனுக்கான ரெக்கக்னிஷனை பறிச்சுக்கிட்டு வர நெப்போட்டிசம் தப்பு. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கன்சர்வேட்டிவாக நெப்போட்டிசம் வருதுங்கிறது ஓகே. ஓகேங்கிறது ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு வேறு ஆள் இல்லை, நம்ம தலையெழுத்து இவன் தான் இருக்கான். எனக்கு ஒன்றும் ஸ்டாலினை பிடிச்சி ஜெயிக்க வைக்கணுங்கிற ஆசை கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது, இவனை விட்டால் யார் இருக்கா வேறு வழி? இவனை தோக்கடிக்கணும்னா இவன் தான் இருக்கான். இவனை தோக்கடிக்கிறதுக்கு இவனால் தான் முடியும், வேறு வழி இல்லை, நம்ம இவனுக்கு தான் கொடுத்தாகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் கமல்ஹாசனுக்கு போய் ஓட்டு போட்டினாலும் சரி, இல்லை சீமானுக்கு போய் ஓட்டு போட்டினாலும் சரி, அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு போதுமானதாக இருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மாற்றத்தை கொண்டு வரலாங்கிறது நல்ல யோசனை தான். ஆனால் மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு அது போதுமான சக்தி இல்லை. ஏன்னா பாதி சீமான்கிட்ட பிரிஞ்சு கிடக்கு, பாதி கமல்கிட்ட பிரிஞ்சு கிடக்கு. ஸோ இதுதான் இதுதான் மேட்ரு. ஸோ ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன், 38 செகண்டை தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம முடிச்சுக்குவோம், அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜின். அப்போ பேசி தொண்டை வறண்டு போச்சுப்பா, போய் தம்ஸ் அப் குடிச்சிட்டு வரேன் பாய்.